பரிசுத்த ஆவியினுடைய வலிமையை அனுபவிப்பது என்ற ஒரு தலைப்பு. ஒருவேளை பார்த்த உடனே இது இங்கே பெந்தகோஸ்த் சர்ச்சினுடைய தலைப்பு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சில பேருக்கு உங்களுக்கு ஆயிருக்கலாம். இல்லை, இது பெந்தகோஸ்த் சர்ச் தலைப்பு இல்லை, ரிஃபார்ம்டு சர்ச் தலைப்பு தான். சோககரமாக இந்த பெந்தகோஸ்த் சர்ச் ஒரு பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போன மாதிரி ஆண்டவருடைய ஆழமான சத்தியங்களை விட்டுவிட்டு வெறும் மேல் பார்வையான உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து அதெல்லாம் பரிசுத்தாவி செய்கிறார் என்ற ஒரு விதத்தில் பரிசுத்தாவி பேரில் என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமைக்கு போன மாதிரி, இன்னொரு பக்கம் அநேக ரிஃபார்ம்டு சர்ச்சும் வேதத்தினுடைய முக்கியத்துவம், வேதத்தினுடைய வசனம்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கரெக்டு தான், ஆனால் பரிசுத்தாவினுடைய பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம போன ஒரு இன்னொரு தவறான ஒரு எக்ஸ்ட்ரீமை நம்ம பார்க்குறோம். அது தப்பு. கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பிரசங்கி சொல்றாரு, இன்னைக்கு சபைக்கு மிகப்பெரிய தேவை பரிசுத்தாவியினுடைய தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரசன்னம் தான் மிகப்பெரிய சபையினுடைய தேவை. ஒரு ரிஃபார்ம்டு பாஸ்டர் தான் அவர். 16, 17, 18 நூற்றாண்டில் சீர்திருத்தம் பயங்கரமாக பரவும் போது அந்த நேரத்தில் இந்த சீர்திருத்தவாதிகள் பரிசுத்தாவியினுடைய பணிக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்ததை நாம் பார்க்குறோம். ஏன், நம்முடைய விசுவாச அறிக்கையை எழுதினவர்களே பரிசுத்தா வேதத்தினுடைய அதிகாரம், வேதத்தினுடைய போதுமான தன்மையை ரொம்ப வலியுறுத்தின அவர்களே, அந்த வேதத்தை வந்து நாம் புரிந்து கொள்வதோ அதுக்கு சரியான விளக்கம் கொடுப்பதோ சபையில் இல்லை. அந்த வேதத்தினுடைய சரியான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்றதோ விளங்குறதோ பரிசுத்தாவினுடைய பிரகாசிப்பிற ஊழியத்தின் மூலமாக மட்டும்தான் அது சரியான விதத்தில் நம்ம ரட்சிப்புக்கு ஏதுவாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அவங்களும் அதை வலியுறுத்தி இருக்கிறத பார்க்குறோம். பரிசுத்தாவினுடைய ஊழியத்தை ரொம்ப அவசியம், பரிசுத்தாவினுடைய ஊழியர்கள். மார்ட்டின் லூத்தர், ஜான் கால்வின் போன்ற சீர்திருத்தவாதிகள் ரோமன் கத்தோலிக்கு விரோதமாக அவங்க சொன்னது, அவங்க செய்கிற பூசையோ அந்த மாசுலையோ ஆசாரியன் பணியிலையோ இயேசு கிறிஸ்துவுடைய பலியினுடைய நன்மைகள் நமக்கு வர்றது இல்லை, அது ரொம்ப தப்பு. அவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தது கத்தோலிக். அதுக்கு விரோதமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பூசையிலையோ ஆசாரிய பணியிலே இல்லை, பரிசுத்தாவின் மூலமாக மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபாதார பலியினுடைய நன்மைகள் நம்மளை வந்து சேருது அப்படின்னு பரிசுத்தாவினுடைய ஊழியத்தை பற்றி வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஸ்பர்ஜன் பெரிய பிரசங்கி, அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு சபை அவங்க எழுப்புதல் அனுபவிக்கணும்னா, அவங்களுக்கு மத்தியில் பெரிய எழுப்புதல் வரணும்னா, அவங்க தொடர்ந்து பரிசுத்தாவியை பற்றி சிந்திப்பதும் போதிப்பதும் அவங்க ஈடுபட்டாங்கன்னா அது பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். ஏன்னா சபையினுடைய மூச்சை பரிசுத்த ஆவியானவர், ஒரு கிறிஸ்தவனோ சபையோ ஒரு வறண்ட நிலையில் அவங்க ஆத்துமா இருக்கும்போது அவங்க அது அதுவே ஒரு பெரிய அழைப்பு, பரிசுத்தாவி பக்கம் திரும்பி ஆவியானவரே எங்களை புதுப்பியும் உங்களுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு மத்தியில் கொண்டு வாரோன்னு மன்றாட வேண்டிய நேரம் அப்படின்னு ஸ்பர்ஜன் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். இவங்களாம் சீர்திருத்தவாதிகள் தான். பரிசுத்தாவி எவ்வளோ வலியுறுத்துறாங்க பாருங்களேன் அந்த காலங்களில். இதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு ஒருவேளை பரிசுத்தாவியை பற்றியே ஒரு பாடத்தை எடுக்கலாமான்ற ஒரு தூண்டுதல் கூட ஏற்பட்டுச்சு. அதை ஆரம்பித்தோன்னா இந்த வருஷமெல்லாம் போயிடும். அதனால் அதை ஒரு நம்மளுடைய டாப்பிக்கை விட்டு நாம் போக விரும்பலை. நம்முடைய டாபிக் என்ன, நாம் எப்படி ஒரு பிரதான கட்டளை, ஒரு கிரேட் கமிஷன் சர்ச்சாக ஆகுறதுன்றதை பார்த்துக்கிட்டு வரோம். அதில் அடிப்படை படிகளை பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல மரம் வந்து கனி வரணும்னா நல்ல வேர் இருக்கணும். வேர் தான் முக்கியம் இல்லைங்களா. அந்த மரம் கொடிகள் எல்லாம் ரொம்ப செழிப்பாக கனி வரணும். அந்த கொடிகள்லாம் அடுத்த வாரம் தான் வரப்போகிறோம். ஆனால் இப்போ வேர் தான் பார்த்துக்கிட்டு. இந்த வேர்கள் ஸ்ட்ராங்காக செழிப்பாக இருந்தால் தான் எந்த சுவிசேஷம் முயற்சியும் சரி நமக்கு பலனளிக்க முடியும், கனி கொடுக்க முடியும். இது மூணு வேரை நம்ம பார்க்குறோம். என்ன, முதலாவது உலக மக்களை இயேசுடைய பார்வையின் மூலமாக பார்க்கணும். அந்த உலக மக்கள் நம்மள சுவிசேஷத்துக்கு பாத்திரமான வாழ்க்கையை நாம் வாழும்போது நம்மள இயேசுடைய கிருபையை பார்க்கணும். மூன்றாவதாக நாம் போன வாரம் பார்த்தது, நம்முடைய எல்லா சுவிசேஷ முயற்சியிலையும் பரிசுத்தாவியினுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். ஒரு ஒரு ஜபத்தினுடைய ஒரு ஜபத்தினுடைய ஊக்கமோ பலமோ எதை பொறுத்து இருக்குன்னா, ஒரு தேவை எந்த அளவுக்கு நாம் உணர்றோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. இந்த மூணாவது படி என்ன? பரிசுத்தாவினுடைய பிரசன்னத்திற்காக ஊக்கமான விடாமுயற்சியும் ஜபம். எல்லா சுவிசேஷ முயற்சியிலையும் பரிசுத்தாவினுடைய பிரசன்னத்துக்காக ஊக்கமான ஜபம் இருக்கணும். எப்போ அந்த ஜபம் வரும்? ஒரு ஜபம் வந்து எப்போ நம்ம ஒரு தேவையை உணர்றோமோ அப்போத்தான் வரும். எந்த அளவுக்கு ஒரு தேவையை உணர்றோமோ அதை பொறுத்து தான் அந்த ஜபம் இருக்கும் பாருங்களேன். அதனால தான் போன வாரம் நான் பார்க்கும்போது பரிசுத்தாவினுடைய பிரசன்னத்தினுடைய அவசியத்தை நான் உணர்த்த பார்த்தேன். அந்த முழு பிரசங்கமே அதான், பரிசுத்தாவினுடைய பிரசன்னம் நமக்கு ஏன் அவசியம், யாருக்கு நம்ம காஸ்பல் சொல்ல போகிறோமோ அவங்களுடைய நிலைமை அப்படி இருப்பதனால் அவசியம். அவர்கள் கொஞ்சம் கூட நம்ம சொல்கிற பேச்சை கேட்குற நிலைமையிலேயே இல்லை, கேட்குற ஆர்வமோ இல்லாத மக்களுக்கு, கல் நெஞ்சாக இருக்கிற மக்களுக்கு கல்லான இதயத்தை எடுத்து மாம்சமான இதயத்தை கொடுத்து ஆர்வத்தோடு கேட்க வைக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான் பாருங்களேன். அவர் இல்லைன்னா அது செய்ய முடியாதே. அப்படி நான் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கிற அவர்களுக்கு தேவனுடைய நீதியே புரிந்து கொள்ள முடியாத அவர்களுக்கு நாம் தொட முடியாத இடங்களில் மனசாட்சியில் தொட்டு பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தவர் அவர் தான். பாவ உணர்வை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அப்படி பாவ உணர்வு பெற்ற மனிதனுக்கு இந்த பிரபஞ்சத்தின் பிரபுவினால் குருடாக்கப்பட்ட அவர்களுக்கு கண்களை திறந்து இயேசுடைய மகிமையை காட்டக்கூடியவர் அவர் தான். நம்மளால முடியாதே, அதனால பரிசுத்தாவின் பிரசன்னம் தேவை. அவர்களுக்கு மாத்திரம் இல்லை, சொல்ல போற நமக்கும். இயேசுடைய எந்த அன்போ நம்ம உள்ளத்துல இருக்கிறது இல்லை. இயற்கையாக சுயநலம் அன்பில்லாதவர்களா இருக்கிறோம் நாம். அதுக்கு ஆவியானவர் தேவை. அவர் தான் நம்ம இருதயத்தில் இயேசுடைய அன்பை ஊத்த முடியும். நமக்கு ரொம்ப தயக்கம், ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கிற நாம் தைரியத்தோடு சொல்றதுக்கு பரிசுத்தாவின் பிரசன்னம் தேவை. சில நேரங்களில் என்ன சொல்லுவதுன்னு தெரியாமல் சில நேரங்களில் திடீர்னு மாட்டிக்கிறோம். ஒரு கேள்வின்னு வரும்போது சரியான வார்த்தைகளை சொல்லி அவங்களை ஆண்டவருக்கு புரிய வைக்கும்படிக்கு செய்யறதுக்கு சரியான வார்த்தைகள் தர்றதுக்கு பரிசுத்தாவியானவர் தேவை. இதையெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு தொடர்ச்சியாக அந்த மூணாவது படியிலேயே மூணு காரியத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிம்பிளாக பரிசுத்தாவினுடைய பிரசன்னம் அவருடைய ஊழியம் நமக்கு தெரியாமல் அவசியம் உணராமல் இருக்கிறதுக்கே அவர் யாருன்னு சரியாக தெரியறதில்லை. அதனால மூணு காரியத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். பரிசுத்தாவியானவர் யார், அவர் என்ன செய்கிறார், மூன்றாவதாக அவருடைய பிரசன்னத்தையும் வல்லமையும் என் வாழ்க்கையில் நான் எப்படி அனுபவிப்பது. வெரி சிம்பிள், பரிசுத்தாவியானவர் யார். இதை சொல்ல போனோம்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பாடங்களே எடுக்கலாம், இந்த வருஷம்லாம் முடிகிற வரைக்கும் எடுக்கலாம். ஒரு முகவரி சுருக்கமாக நான் சொல்றேன், யார் பரிசுத்தாவியானவர்னா. ரெண்டு விஷயம் நம்ம மனசுல எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்களேன். இது நினைக்கிறது இல்லை, நம்ம தெளிவாக இருந்தாலும் நம்ம நினைக்கிறது இல்லை. அதை நினச்சி உணர்ந்தோன்னா பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியும். பரிசுத்தாவியானவர் முதலாவது அவர் தேவன், அவர் கடவுள். ரெண்டாவது அவர் ஒரு நபர், அவர் ஒரு பர்சன். திருத்துவத்தில் மூன்று நபர்களில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி, அவர் ஒரு நபர். எல்லா பரிபூர்ணங்களும் பிதாக்கு எப்படி இருக்கோ, எல்லா பிதாக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், குமாரனுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், அது எல்லாமே பிரத்யேக விதத்தில் பரிசுத்தாவிக்கும் இருக்கிறது. எல்லா விதத்திலையும் சமமானவர் அவர். திருத்துவோன்ற ஒரு மர்மத்தில் அவருக்கே தனித்து இயங்கக்கூடிய தன்மையான ஒரு பர்சனாலிட்டி அவருக்கு இருக்கு. அவரை நம்ம தேவனாக பார்க்கணும், இஸ் காட். வேதம் பல வசனங்கள் அதை நமக்கு தெளிவுபடுத்துது. ஏன் இந்த பிரதான கட்டளை வசனமே உலகம் எங்கும் போய் நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில். அவர் முக்கியம் இல்லை, அவர் ஒன்னா எல்லாம் ஒன்னா இருந்தாருன்னா ஏன் தனியா அவர் பேரை சொல்லணும்? பரிசுத்தாவின் நாமத்தில் எல்லோருக்கும் ஞானஸ்தானம் கொடுங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5:3 அனேனியாவை பார்த்து பேதுரு சொல்றாரு, நீ பிசாசு உன் இருதயத்தை பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பொய் சொல்றதுக்கு எப்படி தூண்டினா. அதுக்கு அடுத்த வசனமே சொல்றாரு, நீ மனுஷனுக்கிட்ட பொய் சொல்லல, தேவனுக்கிட்ட பொய் சொல்லியிருக்கிற. அப்படின்னா பரிசுத்தாவியான ஒரு தேவன், கடவுள் அவர், அவர்கிட்ட பொய் சொல்லியிருக்கிற. முதலாவது அவர் கடவுள் என்பதை நாம் முதல்ல உணரணும், அதை மனசுல உணர்ந்துக்கணும். ரெண்டாவது அவர் ஒரு நபர், அவர் நபர். பரிசுத்த ஆவின்னு நினைச்ச உடனே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஹாவி ஆவி, அப்படியே ஒரு காத்துல ஆவின்னு அவர் அப்படியே ஒரு உருவாகிற ஒரு ஆவி, அதுக்கு அவருக்குன்னு ஒரு அவருக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி அப்படி நினைக்க கூடாது. அவர் ஒரு நபர், அவர் ஒரு பர்சன், ஒரு வெளிப்பாடு இல்லை, ஒரு ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு ஒரு பாதிப்பு இல்லை அவர். அவர் ஒரு ஒரு ஆளுக்கு என்னென்ன இருக்கணுமோ, ஒரு ஆளுக்கு சிந்தனை இருக்கணும், தனிப்பட்ட சிந்தனை பரிசுத்தாவிக்கு இருக்குங்க. அவர் ரொம்ப ஞானம் உள்ளவர், சிந்திக்கிறவர். ஒரு ஆளுக்கு உணர்ச்சி இருக்கணும், பரிசுத்தாவிக்கு உணர்ச்சி இருக்கு. அவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு வேதம் சொல்லுது. அவர் துக்கப்பட்டு உணர்ச்சி படுவார். அவர் பொறாமப்படுறவரா, நம்ம மேலே பொறாமை உள்ள அன்பு உள்ளவரா அவர். அவருக்கு ரொம்ப உணர்ச்சி இருக்கு. அவருக்கு விரோதமாக பொய் சொன்னால் அவர் துக்கப்படுவார். அது மாத்திர பரிசுத்தாவிக்கு சித்தம் இருக்கு, இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்ற ஒரு சித்தம் இருக்கு. ஒரு நபருக்கு என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் அவருக்கு இருக்கு. பாருங்களேன், இது ரெண்டும் நம்ம மனசுல நினைக்கணுங்க. பரிசுத்தாவியானவர் யார்? அவர் தேவன். தேவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா குணாதிசயங்களும் உண்டு. அவர் ஒரு நபர். இது பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் நமக்கு. அவர் தேவன் நினைச்சோம்னா அவர் தேவன் என்று பார்த்து மதித்து பயப்படுவோம். அவருக்கு அந்த பயம் அந்த எண்ணமே நமக்கு இருக்கிறது இல்லை. அவர் சாட்சாத்து கடவுள், அவர் தேவன். அவர் என்னவோ நம்ம என்ன நினைச்சுக்கிறோன்னா அவர் ஒரு ஆவி. அவர் நம்மளுடைய சுயநல சந்தோஷங்களுக்காக இப்போ பெந்தகோ செய்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஆவறத்துக்கு, நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு கருவி அவர் இல்லை. நம்முடைய நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆவியோ ஒரு கருவியோ கிடையாது. அவர் தேவன். அவருடைய நோக்கங்களுக்காக நம்ம அவருக்கு அடங்கி இருந்தோன்னா அவர் தான் நம்மளை பயன்படுத்துறது. அவர் நம்மளை பயன்படுத்திக்கிறது இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு அவர் பயன்படுத்துறது இல்லை. இஸ் காட், இறையாண்மை உள்ள கடவுள் அவர். அவருக்கு நம்ம அடங்கும் போது அவர் தான் நம்மளை பயன்படுத்துறாரு தவிர, நம்மளுடைய இஷ்டங்களுக்கு சுயநலங்களுக்கு அவர் பயன்படுத்துகிறவர் இல்லை. அவர் தேவன் பார்த்து அவரை மதிக்கணும், அவருக்கு மரியாதை தரணும், ஆராதனை கொடுக்கணும். பாருங்களேன், முதலாவது அவர் தேவன், அவரை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ரெண்டாவது அவர் நபர். இப்படி அவரை நடத்த இம்பர்சனல் ஃபோர்ஸ்ன்னு வாங்க, ஒரு ஒரு பலன் தான் அவர், ஒரு ஒரு பவர் தான் அவர், ஒரு பாதிப்பு தான் அவரை நினைச்சு அவர் அவமானப்படுத்தக்கூடாது. ஒரு பர்சன், யோசிச்சு பாருங்களேன். பிதா நம்மளை எப்படி அன்பு செய்கிறாரோ, குமாரன் நம்மளை எப்படி அன்பு செய்கிறாரோ, அதே மாதிரி பரிசுத்தாவியான அவர் நம்மளை அன்பு கூறுறாரு. அவர் நம்ம துக்கப்படுத்தக்கூடாது அவரை. பாருங்களேன், ரெண்டு காரியம் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டோன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய வித்தியாசம் ஏற்படுத்தும். சாட்சாத் கடவுள், ஒரு நபர். இப்பேற்பட்ட சாட்சாத் கடவுளான ஒரு நபரான ஒருத்தர் எனக்குள்ள குடியிருக்கிறார், எனக்குள்ள குடியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இஸ் இன்வால்வ்ட், என்னை விட்டு நித்தியமாக என்னை விட்டு இறைப்பிடையாத விதத்தில் எனக்குள்ள குடியிருக்கிறார். நான் ஒரு தெய்வத்தினால குடியிருக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு தெய்வம் எனக்குள்ள குடியிருக்கிறது, ஒரு நபர் எனக்குள்ள குடியிருக்கிறார். கூடவே ஒருத்தர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆவியை நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு அந்த ஆவி வரும் போவோம் நம்ம அவர் ஒரு ஆவி இல்லை, ஒரு ஒரு காத்து இல்லை. அவர் ஒரு நபர். அவருக்குன்னு தனி எண்ணங்கள் இருக்குது, தனி உணர்ச்சிகள் இருக்குது, தனி ஆசைகள் இருக்குது. அப்பேற்பட்டவர் எனக்குள்ள கூடி இருக்கிறாராமே, ஒரு நபர் எனக்குள்ளே இருக்கிறாராமே. அதை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா? எனக்குள்ளே அவருக்குன்னு ஒரு ஆசை வச்சுக்கிட்டு, அவருக்கு ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு, அப்பேற்பட்ட ஒரு தெய்வமாக ஒரு நபராக எனக்குள் குடியிருக்கிறார். அவருடைய மகிமையை நாம் என்ன சொல்வது, அவருடைய வல்லமையை நாம் என்ன சொல்வது. பட்டியல் இட்டுக்கிட்டே போகலாம், இன்றைக்கெல்லாம் பேசிட்டு போகலாம். பரிசுத்தாவினுடைய கிரியைகள் அதிசயங்க. அவர் யாருன்னு பார்க்குறோம், அவர் என்ன செய்கிறவர். இந்த படைப்பு ஏற்படுத்தினதே அவர் தான். பிதாவும் குமாரனும் எப்படி படைப்பில் சம்பந்தப்பட்டிருந்தாங்களோ, சமமாக பிரதானமாக அவரும் சம்பந்தப்பட்டிருந்தார். எல்லாமே உருவாவதற்கு முன்னாடி அசைவாடி கொண்டிருந்தார். யோபு சொல்கிறார், அவருடைய ஆவியினால் வானங்களை விரித்தார். அவர் தாங்க இந்த உலகத்தை படைத்தது. எவ்வளோ அழகாக படைத்தது! பராமரிப்பில் எல்லாம் செயல்பட்டு மனிதர்களெல்லாம் பாவங்களை கட்டுப்படுத்துகிற கிருபையை கொடுத்து, பாவிகளையும் மோசமாக போகாதபடிக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவிவிசுவாசியாக விசுவாசியாக இந்த உலகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் அவர் தானா? தெரியுமா அவர் எவ்வளோ வேலைங்களை செய்கிறாரு? ஏன் நம்ம வேதம் வேதம்னு சொல்கிறோமே, அந்த வேத வாக்கியத்தின் மூலம் யார் 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 ஏவப்பட்டு ஒவ்வொரு வார்த்தையும் எழுதினது? தேவன் வேத வசனம் எல்லாம் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டது இல்லையா? அவர் தானே எழுதி கொடுத்தது. எல்லாத்துக்கும் ஊற்றாச்சே. இயேசு கிறிஸ்து மரியாவின் கர்ப்பத்தில் கர்ப்பம் தரிப்பது யார் மூலமா தரிக்கப்பட்டார்? பரிசுத்தாவினால் இல்லையா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிக்கு செய்கிற எல்லா கிருபைகளும் ஏற்படுத்தினது இயேசுடைய மனுஷீகத்தில் பரிசுத்தாவியானவர். இயேசு சென்ற எல்லா அற்புதங்களும் பரிசுத்தாவியினால் செய்யப்பட்டது. இயேசு மரித்த பிறகு அவர் உயிரோடு எழுப்பினது பரிசுத்தாவியானவர். எவ்வளோ வல்லமையானவர், எவ்வளோ மகிமையானவர். மீட்பின் வரலாறில் பிதா மீட்பை திட்டம் பண்ணி நிகழ்த்தினார். குமாரன் என்ன பண்ணார், அந்த மீட்பை வந்து முடிச்சு நிறைவேறி முடிச்சாரு. உங்களுக்கு தெரியுமா, இந்த நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து முடித்த மீட்பின் எல்லா ஆசீர்வாதங்களையும் பலாபலன்களையும் அனுபவபூர்வமாக கொண்டு வந்து பலிக்க செய்கிறவர் பரிசுத்தாவியானவர். இது பரிசுத்தாவியானுடைய காலம், சபையின் காலம். இயேசு நமக்கு சரீரவிதமா நமக்கு மத்தியில் இல்லை, ஆனால் நமக்கு மத்தியில் இயேசு செய்த சகல காரியங்களும், இயேசுவா வாங்கி கொடுத்த எல்லா ரட்சிப்பின் நன்மைகளும் அனுபவபூர்வமாக நாம் அனுபவிக்கணுமா, மீட்பின் ஆசீர்வாதங்கள் நமக்கு அனுபவமா வேணுமா, அதை பலிக்க செய்கிறவர் அவர் தான். அவர் மட்டும்தான், அவர் தான் ஒரே ஏஜென்ட் அதை செய்கிறவர். யோசிச்சு பாருங்க, நம்ம லிஸ்டே சொல்லிட்டு போகலாம். அவர் என்னென்ன செய்கிறாரு, மறுஜன்மம் கொடுக்கிறாரு, பாவத்தை பற்றி கண்டித்து உணர்த்துறாரு, வேதத்தில் நம்மளை பிரகாசிப்பிக்க செய்கிறாரு, நம்மளை ஆறுதல் படுத்துறாரு, இயேசுவோடு நம்மளை இழுக்கிறாரு, விசுவாசத்தை நமக்குள்ளே உற்பத்தி செய்கிறாரு, விசுவாசத்தை நமக்குள்ளே வளர்க்குறாரு. அவர் தான் வளர்க்குறது. இயேசுவோடு நம்மளை இணைக்கிறவர் அவர் தான். நமக்குள்ளே குடியிருந்து நம்மளை போதித்து நம்மளை சுத்திகரித்து நம்மளை வழிநடத்தி நம்மளுக்கு உறுதிப்படுத்தி நாம் தான் கடவுளுடைய புள்ளன்னு நமக்குள்ளே சாட்சி கொடுத்து நம்மளை முத்திரை அடித்து நம்மளை வழிநடத்தி சத்தியத்தை ஞாபகத்துக்குள் கொண்டு வந்து சுவிசேஷம் சொல்லும்போது கரெக்டான வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண சொல்ல நம்மளுடைய பலவீனங்களை நமக்காக பரிந்து பேச நம்மளை மறுரூபம் இயேசு மாதிரி நம்மளை மறுரூபமாக்க நம்மளை பாதுகாக்க இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் ஒரு ஒரு சாப்டராக உங்களுக்கு எடுக்கலாம், ஒரு பிரசங்கமாக எடுக்கலாம். அவர் செய்கிற ஊழியங்களை பற்றி நான் போட்டிருக்க லிஸ்ட். நம்மளை உறுதிப்படுத்தி நம்மளை கணிதர வைக்கிறவர் அவர் தாங்க. என்ன அதிசயம், இப்பேற்பட்டவர் எனக்குள்ள தெய்வமாக ஒரு நபராக கூடியிருக்கிறார். இதெல்லாம் செய்யக்கூடியவர் எனக்குள்ளேயே இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, பேர்பட்டவர். இதை நான் காண்டி நாம் உணர்ந்து பேர்பட்டவர் எனக்குள்ள குடியிருக்கிறாரேன்னு உணர்ந்தோம்னா என்ன அதிசயம். ஹேண்ட்லேன்னு ஒரு மனுஷன் கடந்த நூற்றாண்டில் இருந்து இறந்தவர். அவர் சொல்கிறாரு, இதை நான் அநேக வருஷம் நான் விசுவாசியாக இருந்தேன், ஆனால் பரிசுத்தாவியானவர் ஒரு கடவுள் ஒரு நபர் என்பதை உணர்ந்து பேர்பட்ட காரியங்களை அவர் செய்யக்கூடியவர் என்பதை உணர்ந்த உடனே என் வாழ்க்கையிலேயே புதிதான ஒரு கண்டுபிடிப்பு மாதிரி என் வாழ்க்கையில் ஆகிவிட்டது. என்ன அதிசயமான கண்டுபிடிப்பு, எனக்கு எங்கேயோ ஒரு சர்வ வல்லமை உடைய ஒரு கான்டாக்ட் கிடைச்ச மாதிரி, எல்லா தெய்வீக வல்லமைக்கும் எல்லா என்னுடைய ஆத்மாக்கும் காலத்துக்கும் நித்தியத்துக்கும் தேவையான எல்லா வசதிகள் உடைய ஒருத்தர் என் கையில் எனக்குள்ளே இருக்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஐயோ, என்னுடைய விசுவாச உணர்ச்சிக்கும் என்னுடைய விசுவாச வளர்ச்சிக்கும் இந்த உணர்தல் எவ்வளோ பயன் அளித்தது பாருங்களேன். விசுவாசத்தின் ஊடமாக நான் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை பெறவும் அனுபவிக்கவும் நான் பயணத்தை ஆரம்பித்தேன் என்றார். வச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய அதிசயம் நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மகிமையான ஆசீர்வாதம். இயேசு இவ்வளோ வேதம் சொல்லுது. இயேசு பரிசுத்தாவியானோட பற்றி எவ்வளோ வலியுறுத்தினார் தெரியுமா, எப்படி வலியுறுத்தினார் தெரியுமா, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, இயேசு தான் கூட முக்கியம் இல்லை, நம்மளுக்கு பரிசுத்தாவி தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டார். இதை விட எப்படிங்க வலியுறுத்த முடியும். இயேசு 14வது அதிகாரத்தில், யோவான் 14வது அதிகாரத்தில் 3 வருஷம் சீஷர்கள் கூட இருந்தாங்க. இயேசுக்கும் இயேசு மேலே சீஷர்கள் வச்ச பற்று எந்த அளவுக்கு இருக்கும், 3 வருஷம் எல்லாத்தையும் விட்டு மெய்மறந்து இயேசு பின்னாடி வந்தாங்க. அவரை மாதிரி ஒரு ஆண்டவர் நண்பர் உறவினர் வேற இல்லை. சத்தியத்தெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து எல்லா கேள்விகளுக்கு பதில் கொடுத்து நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து ஒருவரும் செய்யக்கூடாத அதிசயங்களை செய்து நமக்கு தைரியமோ சோதனையோ சோதனையை மேற்கொண்டு பரிசுத்தமாக்கு எல்லாமே இவருக்குள்ள இருக்குன்னு இயேசுவை பற்றி வந்தாங்க அந்த சீஷர்கள். யோசிச்சு பாருங்க, எல்லாமே இயேசு தான். அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இயேசு தான். ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில பேர் சொல்லி இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க பாஸ்டர், இயேசு காண்டி என் கூட சரீர விதமாக வாழ்க்கையில் இருந்துட்டாருன்னா போதும், நான் எங்கே போனாலும் என் கூட இயேசு வந்துட்டா போதும், எவ்வளோ நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்கும். அவர் உங்கள் கூடியே இருக்கிறார், நீங்கள் போகிற இடங்களுக்கெல்லாம் கூடியே வந்தால் பத்தாதது, அது போதும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயேசு என்ன 14வது அதிகாரத்தில் சொல்கிற, அதை விட பெட்டரானது ஒன்று கொடுக்குறேன் உனக்கு. நான் கூட இருக்கிறத விட ஒரு பெட்டரா இருக்கும்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அந்த சீஷர்கள்லாம் சோர்ந்து இருக்கிறாங்க. இயேசு சொன்னாரு, நான் இப்போ இறந்து பரலோகத்துக்கு போயிட போறேன், உங்களை விட்டுன்னா ஒண்ணு மனசே உடஞ்சு போச்சு. ஐயோ, இவர் போயிட்டா நமக்கு என்ன செய்யறது? நமக்கு எல்லாமே இவரா இருந்தாரு. இவர் போனோம்னா மனசு உடஞ்ச நேரத்துல அவர் சொல்றாரு, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் அவர் சொல்றாரு? நான் போய் உங்களுக்கு இன்னொரு தேற்றகவாளனை, என்ன மாதிரி ஒரு, அப்படின்னா என்ன அர்த்தம், another helper, a paraclete என்ற ஒரு வார்த்தை. அதுக்கு என்னன்னா, என்ன மாதிரியே ஒருத்தரை உங்களுக்கு நான் ஒருத்தரை அனுப்ப போறேன். நான் என்னென்னலாம் உங்களுக்கு செஞ்சனோ அதை அவர் ஒரு குறை வைக்காம உங்களுக்கு செஞ்சு தருவார். அப்பேற்பட்ட ஒரு தேற்றகவாளன், ஒரு ஹெல்ப்பரை நான் உனக்கு அனுப்பி, எனக்கு என்ன அவ்வளோ சார்ந்து, எவ்வளோ என்ன அளோ அவ்வளோ அதிசயத்தை பார்த்து நான் இல்லைன்னா அவங்களால வாழவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன மாதிரியே உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒருத்தரை நான் அனுப்புகிறேன். அவர் உங்களுடைய போதகராக இருந்து, பிரகாசிப்பிக்கிறவராக இருந்து, உங்களை எச்சரித்து, சோதனையிலிருந்து காப்பாற்றி, உங்களை ஆராதனை செய்து, உங்களை நல்வழியில் நடத்தி, பாதுகாத்து, உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒருத்தரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி என்ன என்ன அதிசயம்! அதான் அதில் ஒரு குட் நியூஸ் தான். என்ன சொன்னார்னா, என்னை விட ரெண்டு விதத்தில் அவர் பெட்டர். எப்படி? நான் 3 வருஷம்தான் அவங்க கூட இருந்தேன், அப்புறம் போயிட்டு இருக்கிறேன் சரீரவிதமாக. ஆனால் அவர் உங்கள் வாழ்நாளெல்லாம் இந்த உலகத்தில் உங்களை பரலோகம் கொண்டு வந்து பரலோகத்திலே நித்தியத்து வரைக்கும் உங்களுக்குள்ளே இருப்பார். என்ன மாதிரி டெம்பரரியாக இருந்து போக மாட்டார். ரெண்டாவது, நான் உங்கள் கூட தான் இருந்தேன், அவர் எப்படி இருப்பார்? உங்களுக்குள்ள இருப்பார். நீங்க அங்க எங்கன்னா போயிட்டீங்கன்னா உங்க கூட ஒருவேளை நான் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க எங்க போனாலும், எந்த பக்கம் போனாலும், எங்க திரும்பினாலும், எங்க வந்தாலும் போனாலும், உங்க கூடையே இருக்கிற என்னை போலவே ஒரு தேற்றகவாளன் அவர் தானே பெட்டர். நான் போறது உங்களுக்கு நல்லது, ஏன்னா நான் போனாதான் அவர் வருவார், நான் அதனால போகணும் அப்படின்னு. 3 வருஷம் இல்லை, கதா காலங்களும், அதனால நான் போறேன்னு கவலைப்படாதீங்க. என்னுடைய சரீர பிரசன்னம் இல்லாத குறைய முற்று மொழிய நிறைவேற்றக்கூடிய ஒரு தேற்றவாளன் உங்களுக்கு நான் தடுகிறேன். எல்லா மீட்பின் ஆசீர்வாதங்களையும், நான் ரட்சிப்பில் வாங்கின சகல ஆசீர்வாதங்களும், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவாக இருக்கும்படி, என்னுடைய மகிமை, அன்பு, கிருப, என்னுடைய மீட்பின் சக, என்னுடைய பலியினால் வரக்கூடிய எல்லா மீட்பின் ஆசீர்வாதங்களையும் அனுபவபூர்வமாக பலிக்க வைக்கக்கூடிய பணி அவர் தான் செய்ய முடியும். நான் கூட செய்ய முடியாது. உங்கள் கூட இருந்து உங்கள் இருதயத்தில் அந்த அனுபவத்தை நாலு கொண்டு வர முடியாது. உங்களுக்கு போதிச்சு சொல்கிற நிறைய உணர மாட்டேன்றீங்க. ஆனால் பரிசுத்தாவியானவர் என்னுடைய பாடுகளையும் அனுபவபூர்வமாக என்னுடைய மீட்பின் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து உங்களுக்கு பலிக்க செய்யக்கூடியவர். எல்லா வரங்களின் ஆவியானவர் உங்களுக்கு எல்லா வரங்களை கொடுக்கக்கூடியவர் அவர். என்ன அதிசயம்! அவருடைய வரங்கள் என்ன அதிசயமான வரங்கள்! பர்சனாலிட்டின்னா அதே அதிசயமான பர்சனாலிட்டியை உங்களை மாற்றக்கூடியவர் அவர். கூட இருந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு கூட இருந்து நம்ம அதை சொல்லக்கூடாது, இப்படி பேசணும், அப்படி பேசணும், அப்படிலாம் சொல்லி தருவாங்க தெரியுங்களா. கூட இருந்து பேசி தருவாங்க, இப்படி பேசுனது நீ ரொம்ப ரொம்ப ரஃப்பாக பேசின, கொஞ்சம் அமைதியில் இப்படி மாற்றி பேசு, அப்போ நல்லா இருப்பேன்னு கூட இருந்து டெவலப் பண்ணுவாங்க. எங்கள் ஆஃபீஸ்லாம் இருக்கிறாங்க, யாராவது திடீர்னு ஒருத்தர் பணக்காரம் ஆகிட்டான்னா சேரியிலேருந்து புஷ்ட்டு வந்தாங்க, அவனுக்கு பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அவன் கூடையே இருந்து அவனுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அவனை சரியாக்கி, ஒரு அவன் நடக்கிறதும் இதுவும் எப்படி நடந்துக்கணும்னு. இவரை மாதிரி ராயலாக நம்ம ட்ரெயின் பண்ணக்கூடியவர் வேற ஒருத்தரும் இல்லை. நமக்குள்ளேயே இருந்து இது சொன்னது நீ தப்பு, இது பேசுனது நீ தப்பு, இது சரியாக செய், இப்படி செய், அப்படி செய், நம்ம கூடியே இருந்து நடத்தக்கூடியவர். என்ன அதிசய வரங்க! யோசிச்சு பாருங்க, சரியான வார்த்தைகளை சொல்ல நமக்கு கற்றுக் கொடுக்குறவர், நமக்கு போதகர்களையும் பிரசங்கிகளையும் சபையை நாட்டி சபையையும் ஏற்படுத்தக்கூடியவர் அவர் தான். கிறிஸ்துவனுடைய நமக்கு விட்டு போன மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் பரிசுத்தாவியானவர் தான். பரிசுத்தாவின் எவ்வளோ பெரிய சொத்துன்னு நம்ம உணர்றோமா? பரிசுத்தாவியானவர் ரொம்ப அவசியங்க. அவருடைய மகிமை மாட்சிமே நாம் உணர்றதில்ல. எவ்வளோ பெரிய வரம் நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம அவிசுவாசிகள் இருந்துடுறோம். அவர் சாட்சாத்து தேவன், அவர் நமக்குள்ள குடியிருக்கிறார், அவர் ஒரு நபர், இத்தனை அதிசயமான காரியங்கள் செய்யக்கூடியவர் அவர். அப்படி பார்த்துருக்குறீங்களா? அதை பார்த்தா தானே நம்ம அவருக்கு கனம் பண்ண முடியும். அவர் எவ்வளோ அவசியம் தெரியுமா? நம்ம வீட்டில் ஒரு குடும்ப வாழ்க்கை ஒழுங்காக வாழணுன்னாவே பரிசுத்தாவியானவர் தேவை. எபேசியரில் பவுல் வந்து புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்க. பவுலுக்கு தெரியும் அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோன்னு தெரியும், அதெல்லாம் சும்மா எழுதிட்டு போகலான்னு. ஆனால் அதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? அது சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? 18:5-18 சொல்ற, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல். நீ எப்படி தெரியுமா ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பமா, நல்ல கிறிஸ்தவ புருஷனாக, நல்ல கிறிஸ்தவ மனைவியா இருக்க முடியும்? ஆவியினால் நிறைந்து. அதுக்கப்புறம் தான் சொல்றார், நீங்க ஆவியில பரிசுத்த ஆவியில காண்டி நிறைந்திருந்தா ஒரு நல்ல புருஷனா கிறிஸ்து சபை அன்பு எப்படி கூறினார் அந்த மாதிரி மனைவியை நீ நேசிக்க முடியும். ஆவியில் நீ நிறைந்திருந்தா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி புருஷனுக்கு கீழ்ப்படுகிற மனைவியா உன்னால் இருக்க முடியும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக முடியாதுதான். நமக்குள்ளேயே பாவம் இருக்கிறதுனால ஐயோ இவங்க இதைதான் சொல்லிட்டு இருப்பாங்க, கோபம் தான் வரும் அப்பா அம்மா மேல. ஆனா பரிசுத்தாவி நான் நிறைஞ்சிருந்தா உன்னால கீழ்ப்படிய முடியும். இஸ் த சீக்ரெட். பாருங்களேன், ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பமா வாழணும்னாவே பரிசுத்தாவி எல்லாம் முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க, நம்முடைய பரிசுத்தமாக்குதல் யோசிச்சு பாருங்க, எப்படிங்க பரிசுத்தமா வாழ்றது? கலாத்தியர்ல சொல்லுது இல்லையா, மாம்சத்தின் இச்சைகளுக்கு நீங்கள் இடம் கொடாமல் ஆவியில நடங்க. ஆவியில நடந்தா நீங்கள் மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. Romans 8:13 மாம்சத்தின் படி நடந்தால் நீங்கள் சாவீர்கள், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை கொன்றால் பிழைப்பீர்கள். ஆவியினால தாங்க மாம்சத்தின் கிரியை, அது ஒரே வழிதான். ஒரே இல்லைன்னா டிராமா தான் பண்ணிட்டு இருக்கணும், உன்னால முடியவே முடியாது மாம்சத்தை கொள்றதுக்கு. பரிசுத்தாவின் நிறைவு தான் மாம்சத்தை கட்டுப்படுத்துற இதை கொடுக்க முடியும், நமக்கு பவரை கொடுக்க முடியும். அவர் இல்லைன்னு சொல்லிட்டே போலாங்க, எவ்வளோ செய்கிறவர் அவர், எல்லா சத்தியத்துல நம்மளை நடத்துறவர், எல்லா சத்தியத்துல நம்மளை நடத்துற. எத்தனையோ பேர் பைபிள் அவ்வளோ காலேஜ்ல எல்லாம் படிச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு கூட தெரியாத சத்தியங்களை நமக்கு புரிய வைக்கக்கூடியவர். ஞானிகளுக்கும் மேதாவிகளுக்கும் தெரியாதது பாலகர்களுக்கு விளங்க வைக்கவே அவர் தான். எவ்வளோ ஞானத்தை கொடுக்குறவர், என்ன அதிசய ஹெல்ப் வரும். ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்காரு, நம்முடைய பலவீனங்களை நமக்காக பரிதவித்து ஜபம் பண்றவர். எல்லா ஞானத்துக்கும் அறிவுக்கும் வல்லமைக்கும் சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஊற்று அவர் தான். இது பரிசுத்தாவினுடைய கால். அந்த காலத்துல வாழும்போது பரிசுத்தாவினுடைய உணர்வு இல்லாம நம்ம வாழலாமா? யோசிச்சு பாருங்களேன், சபையினுடைய விசுவாசியுடைய எல்லா தேவைக்கும் அவர் தாங்க. அவர் காண்டி நம் பிரசன்னத்தை காண்டி தொடர்ந்து அனுபவிக்கிறவர்களா இருந்தோம்னா நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சப வாழ்க்கையிலையும் அவர் செய்கிற அதிசய அற்புதங்களை நம்ம பார்க்கும். நம்ம பார்ப்போம், இன்னும் பார்த்தது கிடையாது, நம்ம பார்ப்ப ஆரம்பிப்போம். அவர் பரிசுத்தாவியானவர் காண்டி இருந்தாருன்னா இப்போ பெரிய கேள்வி, $1,000,000 க்வெஸ்டின். பரிசுத்தாவியானவர் யாருன்னு பார்த்தோம், அவர் என்னென்னலாம் செய்ய முடியும்னு பார்த்தோம். பெரிய கேள்வி என்ன, பாஸ்டர் எப்படி இந்த பரிசுத்தாவினுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வது, தொடர்ந்து உணர்வது இல்லைங்களா? அதான நமக்கு இருக்க வேண்டிய அடுத்த கேள்வி, எப்படிங்க உணர்றது? முதலாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நிறைய பேர் இப்போ ஒரு ஒரு சமையலுக்கு ஒரு வாங்கணும்னா, ஒரு என்னாச்சு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு வாங்கணும்னா ஒரு ஷீட்டில் போட்டுக்குவோம், முதல்ல தண்ணியை ஊற்றுங்க, எண்ணெயை ஊற்றுங்க, ரெண்டாவது 3, 4 அந்த மாதிரி பரிசுத்தாவியான ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு இது 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 செய்யுங்க பரிசுத்தாவி பிரசன்னம் கிடைக்கும் நம்ம சொல்லக்கூடாது, ரொம்ப தப்பு. பரிசுத்தாவியானவர் வந்து தேவன், அவர் மதிக்க தெரியணும். அவர் நம்மளை தான் பயன்படுத்தணுமே தவிர நம்ம போய் 1, 2, 3 செஞ்சு அவரை வர வைக்கிறது இல்லை, அதுலேயே ரொம்ப தப்பு. நம்ம புரியுதுங்களா, அப்படி இல்லை. ஆனால் பரிசுத்தாவியை அவமானப்படுத்தக்கூடாது. 1, 2 படியில் அவர் வர்றவர் இல்லை. வேதம் ஒரு கொள்கையை நமக்கு தெளிவாக முழு வேதமும் சொல்லிக் கொடுக்குது, பரிசுத்தாவினுடைய பிரசன்னத்திற்கும் வல்லமைக்கும் ஊக்கமான விடாமுயற்சியின் ஜெபத்துக்கும் பிரிக்க முடியாத நெருங்கிய தொடர்பு நமக்கு வெளிப்படுத்துது. எந்த மனிதனோ எந்த சபையோ ஊக்கமான விடாமுயற்சியின் ஜெபத்தில் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அதிகமான வளருகிற பரிசுத்தாவினுடைய பிரசன்னம் இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வேதத்தில் மாத்திரம் இல்லை, வரலாற்றிலையும் பார்க்கலாம். இதை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக காட்டணும்னு பார்க்குறேன். கொஞ்ச நேரம் பைபிள் அங்கே இங்கே திருப்பி நீங்கள் உங்கள் சொந்த கண்ணால் பார்க்கணும், உங்கள் சொந்த மனசாட்சி அதனால் உணர்த்தப்படணும். இல்லைன்னா இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். பரிசுத்தாவிடைய பிரசன்னம் எவ்வளோ அவசியம் ஒரு பக்கம் உணர்ற மக்கள், அடுத்தபடி பரிசுத்தாவி பிரசன்ன வாழ்க்கையில் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? வேதம் எல்லா இடங்களையும் நமக்கு என்ன காட்டுது? விடாமுயற்சியின் ஊக்கமான ஜபமும் பரிசுத்தாவினுடைய பிரசன்னமும் எப்பவும் தொடர்ந்து இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்களேன், அதை நாம் தெளிவாக நம்ம மனசாட்சியில் உணரும்படிக்கு நம்ம பார்க்கணும். எங்க ஜபம் பரிசுத்தாவின் எடுத்தோம்னா நிறைய முக்காவாசி கள்ளப்போதகம் தான் இருக்கு நம்ம ஊர்ல. அதனால இதை பத்தி யாராவது பேசினாங்கன்னா அதை தெளிவா வசனத்தோடு சொல்றதா தான் நம்ம நம்பணும், இல்லைன்னா அவங்க சொல்றதெல்லாம் நம்ப கூடாது. பாருங்களேன் எங்க வேதத்துல போட்டிருக்கு, நான் என்ன சொல்றேன், பரிசுத்தாவி பிரசன்னமும் விடாமுயற்சி ஊக்கமான ஜபமும் பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கிறது. எங்கெங்க போட்டிருக்கு, நாலு ஆதாரங்கள் உங்களுக்கு கொடுக்க போறேன். நாலு ஆதாரங்கள், முதல் வந்து இயேசு சாட்சாத் இயேசுடைய அனுபவத்திலே பார்க்கலாம், அப்போஸ்தலருடைய அனுபவத்தில் பார்க்கலாம், இயேசுடைய பிரசங்கத்தில் பார்க்கலாம், அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தில் பார்க்கலாம். இந்த நாலு ஆதாரங்கள், முதல் ஆதாரம் இயேசுடைய அனுபவம். பாருங்களேன் லூக்கா மூணாவது அதிகாரத்தை நீங்க திருப்பிக்கலாம். லூக்கா மூணாவது நம்மளுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டதே பரிசுத்தாவினால. அவருடைய மனுஷீகம் எப்படி வளர்ந்துச்சுன்றத பத்தி நம்ம விசுவாச அறிக்கையில படிச்சிருக்கோம். நிறைய பேருக்கு அது சரியா அறிவில்லை. தெய்வம் தான் அவரு, ஆனா அவருடைய மனுஷீகம் வளராத மனுஷீகம், அது டெவலப் ஆகணும். அதனாலதான் அவர் ஞானத்திலையும் வளர்த்தியிலையும் தேவ கிருபையிலையும் வளர வேண்டியதா இருந்துச்சு. அவருடைய மனுஷீகம் வளரணும். அவர் மனுஷீகம் எப்படி வளர்ந்துச்சு, அந்த மனுஷீகத்துல வெளிப்பட்ட எல்லா கிருபையும் பரிசுத்தாவியினாலதான் வெளிப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. பரிசுத்தாவினால்தான் அவர் ஆயத்தப்படுத்தப்பட்டார் தன் பணிக்குன்னு வேதம் சொல்லுது. அப்படி பார்க்கும்போது அவர் அபிஷியலாக அதிகாரபூர்வமாக தன்னுடைய மேசியா பணியை எடுத்துக்க அவர் வரும்போது ஆசாரியன் தீர்க்கதர்சி ராஜாவாக அந்த பணியை எடுத்துட்டு வரும்போது, பல ஏற்பாடில் யாராவது ஆசாரியன் ராஜா ஆகணும்னா 30 வயசுல தான் செய்வாங்க. இவரும் தான் 30 வயசு நிறைவாகும் போது அந்த பணியை எடுத்துக்க வந்தார். இந்த அதிகாரத்தில் நிறைவாக வரும்போது அவர் என்ன, முதல்ல அபிஷியலாக அவர் அபிஷேகம் பண்ணப்படணும், அந்த வேலைக்கு பரிசுத்தாவினால் ஆயத்தப்படுத்தப்படணும். யோவானுடைய ஞானஸ்தானத்துக்கு வரார். அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானத்துக்கு வரும்போது யோவான் இது ஏதோ இடிக்குது, ஆண்டவரே இந்த நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது பாவிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஞானஸ்தானம், நீங்கள் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், நீங்கள் என்ன என்கிட்ட வர்றீங்கன்னு பார்த்து அவரை கேட்குறார். ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், அப்பா என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் எனக்கு பாவி இல்லை, பாவம் இல்லைனாலும் நான் ஒரு மேசியாவாக உலக பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக பாவிகளோடு அடையாளம் காட்டிக்கொள்ள வந்திருக்கிறேன். பாவிகளோடு அடையாளம் காட்டுகிற இந்த பணியில் எல்லா நீதியும் நான் நிறைவேற்றணும், அதுக்காக எனக்கு கொடுன்றார். ஓகே, அதை கேட்டு யோவான் ஸ்தானம் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு என்ன ஆகுது கவனிச்சு பாருங்களேன், 21வது வசனத்தில்
ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார்.
கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறாரு, பெற்று அந்த தண்ணியில இருந்து வெளியே வந்த உடனே தண்ணி எல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்கு, அப்படியே சொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணாராம், ஜெபம் பண்ணுகையில், ஜெபம் பண்ணுகள், ஜெபம் பண்ண முடித்த பிறகுதான், அதுக்கு முன்னாடி இல்லை, ஜெபம் பண்ணி முடித்த பிறகுதான் வானம் திறந்து பரிசுத்தாவியானவர் இறங்கி வருகிறார். இதுல என்னென்ன அடங்கி இருக்குன்னு எல்லாம் பார்க்கலனால ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, அவர் ஜெபம் பண்ணி முடித்த பிறகுதான் பரிசுத்தாவியானவர் அவர் மேல இறங்கினதா தெளிவாக இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். தன்னுடைய மேசியா பணிக்கு அவர் ஆயத்தப்படுத்தப்படணும்னா பரிசுத்தாவினுடைய நிறைவு அவருக்கு தேவை. அதனால தான் அவர் அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் அவுட்லைனாக கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு எல்லா இடத்துலையும் நன்மை செய்ய போனாருன்னு போட்டிருக்காங்க. இதில் கனெக்ஷன் என்ன, இயேசு கிறிஸ்து எதுக்காக ஜெபம் பண்ணார், எதுக்காக ஜெபம் பண்ணார்னா, பல ஏற்பாடு பல வசனங்கள் எடுக்கலாம், நமக்கு நேரம் இல்லை. ஐசாயால பல வசனங்களை நம்ம எடுத்து பார்க்கலாம். அதில் எல்லாமே 11வது அதிகாரம், 42வது அதிகாரம், 61வது அதிகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே யெகோவா என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய தாசன், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், அந்த தாசனை நான் என்னுடைய ஆவியை ஊற்றி அவர் பணியை செய்வதற்கு அவரை தாங்குவேன், அவர் அந்த பணியை செய்வதற்கு எல்லா தகுதியும் வரத்தையும் கொடுப்பேன். எப்படிதான் இயேசு அந்த பணியை செய்ய முடியும், கடவுள் கொடுத்த பணி, என்னுடைய ஆவியினால. இந்த ஆவியினால தான் செய்வார். ஏன் இயேசுவே ஐசாயா 61 வந்து அவர் நசரேத்து ஊருக்கு போகும்போது அந்த ஆலயத்தில் திறந்து தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அபிஷேகம் என்னை தரித்திரருக்கு அபிஷேகம் பண்ணபடிக்கு என்னுடைய அவருடைய ஆவியினால் என்னை நிரப்பினார். ஏன் அந்த ஆவி நிரப்பினா தான் அந்த வேலையை அவர் பண்ண முடியும். அந்த ஆவியை கொடுப்பேன்னு பல ஏற்பாடு முழுவதுமா பல இடங்களில் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இப்போ இயேசுக்கு ஒன்று என்ன தெரியும், அவருக்கு இருந்த பைபிள் பல ஏற்பாடு பைபிள் தான். அவர் அதை பிடிச்சி கரைச்சி குடிச்சிருக்கிறார். ஏன்னா அவர் வார்த்தையில் அடிக்கடி பார்க்க முடியும் பல ஏற்பாடு வசனங்களை சொல்றது இல்லைங்களா. திசாதுக்கு கோட் பண்ணுறாரு, அந்த தவறாக அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அது திருப்பி திருப்பி பல ஏற்பாடை கோட் பண்ண அந்த தேவன் பல ஏற்பாடு வாக்குத்தத்தங்களாக அறிந்து இப்போ தன் பணியை செய்ய வரும்போது அவருக்கு நல்லா தெரியும் ஆவியானவருடைய அருள் இருக்கும்போது தான், நிறைவு இருக்கும்போது தான் அந்த மேசியா பணியை செய்ய முடியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஞானஸ்தான நேரத்தில் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஜபம் பண்ணுறார். எந்த வைத்து, பிதாவே நீர் தன்னை வாக்குத்தத்தை இந்த நேரத்தில் நிறைவேற்றும், எனக்கு ஆவியை தந்து என்னை நிறைவாக்கி இந்த பணியை செய்வதற்கு என்னை தூண்டுவேன்னு சொன்னீரே, அந்த ஆவியை எனக்கு அனுப்புன்னு கேட்கும்போது குமா பிதா என்ன சொல்கிறார், வானத்தை திறந்து என் குமாரனே உன் என் வாக்கின்படி அந்த ஆவியை உனக்கு கொடுக்குறேன்னு அந்த ஆவியை கொடுக்குறார். பாருங்களேன், இதில் நமக்கு தெளிவாக நம்ம பார்க்கணும், இயேசு தன்னுடைய பணியை செய்வதற்கு பரிசுத்தாவினுடைய அருளை வாங்கித்தான் அதை ஆரம்பித்தாருன்னும் போது இதில் அவருடைய ஜபமும் இயேசு வந்து அவர் யோசிச்சு பாருங்க, இயேசுவே சாட்சாத்து தேவகுமாரன் பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரிக்கப்பட்ட அவரே கடவுள் தனக்கு கொடுத்த பணியை பரிசுத்தாவின் நிறைவோடு தான் செய்யணும்னு அதுக்காக அவர் நினச்சிக்கு துணிகரமாக நினைக்கல. நான் மனுஷனாக வந்திருக்கிறேன், என் பிதா பரிசுத்தாவி எனக்கு கொடுப்பாருன்னு போய் நின்றுக்கிட்டு இருக்கலாங்க. என்ன பண்ணானாங்க, ஜபம் பண்ண, அந்த வாக்கு தத்துவத்தை கொண்டு ஜபம் பண்ணி அந்த ஜபத்தின் விளைவாகத்தான் பரிசுத்தாவி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. உன்னால் பார்க்க முடியுதா, இயேசுடைய அனுபவத்திலேயே ஜபத்துக்கும் பரிசுத்தாவினுடைய வருகைக்கும் பிரிக்க முடியாத தொடர்பை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசுடைய அனுபவத்திலேயே பார்க்கிறோம் நமக்கு எவ்வளோ பெரிய பயன்பாடு. யோசிச்சு பாருங்க, பாவம் இல்லாத ஒரு பாவக்கரை இல்லாத மனுஷகத்தில் இருக்கிற இயேசுவே அந்த அளவுக்கு பரிசுத்தாவில சார்ந்து தன்னுடைய பணிக்கு அதை வாங்கி போனார்னா, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த பணி நம்முடைய எஞ்சி இருக்கிற பாவம் நமக்கு இருக்கிற மனுஷகத்தில் எவ்வளோ தேவை, அதனோட அவசியம் இது நமக்கு உணர்த்தணும். இதுவே ஒரு பெரிய ஆதாரம் பரிசுத்தாவின் பிரசன்னத்திற்கும் அதிக அதிகமாக பரிசுத்தாவினுடைய நிறைவுக்கும் ஜபத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. ரெண்டாவது அப்போஸ்தலருடைய அனுபவத்தில் பார்ப்போம். அதை நம்ம தெளிவாக நமக்கு தெரியறதுனால விவரமாக பார்க்க வேண்டியதில்லை. ஆண்டவர் ஏற்கனவே அவங்க மனசெல்லாம் திறந்து சுவிசேஷத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வேத வாக்கியெல்லாம் தெரிய வச்சுட்டு அவங்க மனக்கண்களை திறந்தாருன்னு பார்க்குறோம். போங்க நான் அவர் சொல்லாமல் என்ன சொன்னார், எருசலேமில் காத்திருங்க, பரத்திலிருந்து வருகிற வல்லமையினால் நீங்கள் தற்பிக்கப்பட வரைக்கும் காத்திருங்க. இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:14 அப்போஸ்தலரோடு இன்னும் 120 பேர் அங்க இருந்தாங்கன்னு வேதம் நமக்கு சொல்லுது. 1:14 படிங்களா,
அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள்.
என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஜபம் பண்ண கூட சொல்லல, பாத்தீங்கன்னா ஒரு கட்டளை இல்லை ஜபம் பண்றதுக்கு, காத்திருங்க என்னார், காத்திருங்க என் பிதா வாக்குத்தத்தமாய் கொடுத்த அந்த பரிசுத்தாவியன் வர வரைக்கும் காத்திருங்க என்னார். ஆனா இவங்க காத்திருங்க, ஆண்டவர் சொன்னதையும் வாக்குத்தத்தையும் பார்த்து துணிகரமா அது ஆண்டவர் கொடுப்பாரு நம்ம காத்திருப்போம், ஆண்டவர் சொல்லிட்டாரு அனுப்புவாருன்னு அவங்க இருக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, ஜபம் இயேசு எப்படி அந்த பழையற்பாடு வாக்கு தத்தங்களை கொண்டு ஊக்கத்தோடு ஜபம் பண்ணாரோ அப்பதான் பரிசுத்தாவி வந்தாரோ, அப்போஸ்தலர்களும் இயேசுனால சாட்சாத்து நேரடியா சொல்லப்பட்ட அவர்களே என்ன பண்ணாங்களா, ஜபத்திலோடு ஊக்கத்தோடு இருக்கும் போதுதான் பரிசுத்தாவியானவர் வந்தார். அதனால அவங்க அங்க உட்காந்துக்கிட்டு வேற ஒன்னும் வேலையே செய்யாம இருந்தாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த இயேசு பரத்துக்கு ஏறி போனதுல இருந்து பரிசுத்தாவி வர வரைக்கும் 10 இருந்துச்சு, 10 எப்போ பாரு ஜபம் பண்ணிக்கிட்டு உபவாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் அந்த காத்திருக்கிற ஜபம்லாம் பண்ணுறாங்க. அப்படி அவங்க இருக்கலை, அந்த லூக்காவில் சொல்லுது அவங்க ஆலயத்துக்கு போய் துதிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 1:15 ஒரு மீட்டிங்கும் நடத்தினாங்க. யூதாஸ் பதில் இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணும்படிக்கு மத்தையே செலக்ட் பண்ண அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் பிரதானமாக ஜபத்தில் அவங்க தரித்திருந்தாங்க. ஜபத்தில் ஆண்டு அது ஆண்டவர் சொல்லிட்டார், அவர் அனுப்புகிற நேரத்தில் அனுப்பிட்டோன்னு அவங்க இருக்கல. ஊக்கத்தோடு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தாவி அனுப்புவேன்னு பல ஏற்பாடு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க. மாம்சமான எதுலையும் என் ஆவியை ஊத்துவேன்னு பண்ணியிருக்கீங்க. எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக மரித்து பரலோகத்துக்கு ஏறி போய் பரிசுத்தாவி அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் நான் அவருடைய பணியை செய்யறதுக்கு காத்திருக்கும் ஆவியை எங்களுக்கு கொடுங்கன்னும் போது அந்த ஊக்கமான விடாமுயற்சியின் ஜபத்தின்ல என்ன நடக்குது? பரிசுத்தாவி இறங்கி வர்றார். இங்க பார்க்க முடியுதா? ஊக்கமான ஜபத்துக்கும் பரிசுத்தாவியினுடைய பிரசன்னத்திற்கும். நான் போன வாரம் சொன்ன மாதிரி இந்த பெந்தகோஸ்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ற ஒரு நிகழ்ச்சி அல்ல, வரலாற்றில் ஒரே ஒரு நிகழ்ச்சி. இயேசுடைய பிறப்பும் இயேசுடைய சிலுவை பாடும் உயிர்த்தெழுதலும் எப்படி ஒரே ஒரு தடவை தான் நடக்குமோ, பெந்தகோஸ்தும் ஒரே ஒரு தடவை தான் பரிசுத்தாவினுடைய வருகைக்காக. திருப்பி திருப்பி நம்ம வருகையின் கூட்டம் நடக்கிறது இல்லை. இனிமே பரிசுத்தாவி உள்ள கொடுக்கப்பட்ட நமக்கு பரிசுத்தாவின் நிறைவுக்காக, அதிக அதிகமாக பரிசுத்தாவில் நாம் நிறையணும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து ஜெபிக்கணும். ஏன் இதுக்கப்புறம் இதே அப்போஸ்தலர்கள் இதே பெந்தகோஸ்தால பரிசுத்தாவில் நிறைஞ்சவங்க அதோடு நின்றுச்சா? இல்லை. 4வது அதிகாரத்தில் யோவானியும் பேதுருவும் போட்டு அடிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? மிரட்டி அனுப்பின பிறகு சபைக்குள்ளே போய் என்ன பண்ணாங்க? ஜெபிக்கிறாங்க. திருப்பியும் ஜபிக்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யும், எங்களை மிரட்டுறாங்க, எங்களுக்கு தைரியத்தை கொடுன்னும் போது அந்த இடமே அசைஞ்சு பெந்தகோஸ்த நாளில் பரிசுத்தாவில் நிறையப்பட்டது முடிஞ்சிச்சேன்னு இல்லை, மீண்டுமாக ஃப்ரெஷ்ஷான புதிதான அதிகமான அளவில் பரிசுத்தாவினால் மீண்டுமாக அவர்கள் நிரப்பப்படும் போது எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் தைரியத்தோடு அவங்க பேசுனாங்கன்னு வேதம் சொல்லு. அப்போஸ்தலர்கள் திருப்பி திருப்பி அதை பார்க்கலாம். இவங்க ஜெபிப்பாங்க, பரிசுத்தாவின் நிறைவாங்க, ஜெபிப்பாங்க, பரிசுத்தாவின் நிறைவாங்க. அது தொடர்ந்து அவங்களுக்கு இருக்கிற அனுபவமாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இது ரெண்டு ஆதாரங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய அனுபவத்தில் மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலருடைய அனுபவத்திலையும் ஊக்கமான விடாமுயற்சி ஜெபத்துக்கும் பரிசுத்தாவினுடைய பிரசன்னத்திற்கும் பிரிக்க முடியாத தொடர்பை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதாக அவங்களுடைய போதகத்தில், இயேசுடைய போதகத்தில் பார்ப்போம். லூக்கா 11வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். லூக்கா 11வது அதிகாரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயேசு ஜபிக்கிறாரு. இயேசு ஜபம் எப்படி இருந்திருக்கோன்னு யாராவது கேட்டிருந்தா எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்களேன். ஆச்சரியம், அவர் ஒரு பாவ அறிக்கை செய்ய வேண்டியதில்லை. அப்படி ஒரு ஜபம் இருந்தால் அப்படி இருக்கும். நம்ம ஆரம்பிக்கிறதே பாவ அறிக்கையில் தான் ஆரம்பிக்கிறது. அவர் ஒரு பாவ அறிக்கை செய்ய வேண்டியதே இல்லை. கடவுளை எப்படி துதிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கடவுளுடைய எல்லா குணாதிசயங்களும் பாவத்தினால் மங்கள் ஆக்கப்படாத ஒரு பார்வையோடு பார்க்குற தேவன் என்ன ஒரு துதி எழுதியிருப்பார்? இயேசுடைய ஜபத்தையும் துதியெல்லாம் பார்த்து இந்த சீஷர்களுக்கு என்ன ஆச்சு? நம்ம செய்கிறதெல்லாம் ஒரு ஜபமா, ஜபன்ற பேரில் ஏதோ ஒரு அடிச்சுட்டு போகிறோன்னு சொல்லி ஆண்டவரே என் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஜபிக்கிறதுக்கு, எங்களுக்கு ஜபிக்கவே தெரியாது. உங்கள் ஜபத்தை பார்க்கும்போது எங்களுக்கு அர்த்தமே இல்லை எங்கள் ஜபம், எங்களுக்கு ஜபிக்கிறது கற்றுக் கொடுங்கன்னு வராங்க. ஏபிசிடி என்ன ஜபிக்கணும், எப்படி ஜபிக்கணும் ப்ளீஸ் சொல்லி கொடுங்கன்னு வராங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 3 காரியத்தை சொல்லி கொடுக்குறார் பாருங்களேன். என்ன சொல்கிறாரு? அவர் வந்து முதலாவது கர்த்தருடைய ஜபத்தை சொல்லிக் கொடுக்குற, பரமண்டலங்கள் இருக்கிற என்ன ஜபிக்கணும், ஒரு ஸ்கெட்ச் மாதிரி. இதைத்தான் இதுதான் உங்கள் ஜபத்தில் முக்கியமாக பிரதானமாக இருக்கணும்னு கர்த்தருடைய ஜபத்தை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பாருங்களேன். அதிலிருந்து 5-10 வரைக்கும் என்ன மாதிரி எந்த ஆவியில எந்த விதத்துல ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. அது ஒரு ஓமையின் மூலமா சொல்லி கொடுக்கிறாரு. அந்த ஓமை நமக்கு தெரிஞ்ச ஓமை தான். ஒருத்தனுக்கு வந்து நடு ராத்திரியில ஒரு உறவினர் வந்துட்டார். அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் சாப்பாடு இல்லை. அவன் என்ன பண்றான்? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறான். அவன் திறக்க மாட்டேன்றான். நான் தூங்கிட்டேன், இப்போல்லாம் எந்திரிச்சு வர்றது கஷ்டம், போப்பா நீ வேற ஏதாவது பாருன்னா. அந்த காலத்தில் வந்து யாராவது இப்போவே நம்ம உறவினர் யாராவது வந்துட்டாங்கன்னா வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா எவ்வளோ பெரிய அவமானம் நமக்கு இல்லைங்களா? அது அந்த ஊர்லலாம் பெரிய அவமானம், அதை விட பெரிய அவமானம் இல்லை. ஒன்றுமே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லையே, தொடர்ந்து ஏதாவது குடு தட்டிக்கிட்டே இருக்கிறான். அவன் உள்ளே இருக்கிறவன் யோசித்தான், ஐயோ இவன் ஒன்று நைட்டெல்லாம் தூங்க இல்லாமல் போனோம், இல்லை உனக்கு எந்திரிச்சு ஏதாவது கொடுத்துட்டு நம்ம வந்து தூங்கலான்னு சொல்லி எந்திரிச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்து போயான்னு துரத்தி விடுறான். அதை ஒரு ஓமையாக எடுத்துக்கிட்ட ஆண்டவர், இப்படித்தான் நீங்கள் ஜபிக்கணும், இப்படித்தான் நீங்கள் ஜபிக்கணும், இந்த ஆவியோடு தான் நீங்கள் ஜபிக்கணும், ஊக்கத்தோடு விடாமுயற்சி உங்களுடைய தேவையை உணர்ந்து நீங்கள் ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சு 13வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, படிங்க 13,
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா.
இவ்வளோ ஜபத்தை பற்றி சொல்லி கொடுத்து என்ன ஜபிக்கணும் எப்படி ஜபிக்கணும்னு ஓமையை சொல்லி கொடுத்து இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர் மையமாக நிறுத்துறது எங்க, பொல்லாதவர்கள் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க தெரிஞ்சிருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, யாருக்கு தான் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன கொடுப்பாராம், பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லையா. இயேசுவுடைய தெளிவான வெளிப்படையான போதகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, பரிசுத்த ஆவியானவர் அதிகமான அளவில் யாருக்கு தான் அவர் கொடுப்பாரு, உட்காந்துக்கிட்டு இன்னும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை, சும்மா என்னைக்கு ஒரு நாள் ஆவியானவரே ஆவியானவர் இன்னைக்கு எங்களை நடத்து, ஊக்கத்தோடு விடாமுயற்சியா செய்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியானவர் கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லையா. பாருங்க எதுக்காக பரிசுத்தாவியானவர் நம்ம கேட்குறோம், நம்முடைய பரிசுத்தாவினுடைய தேவையை நம்ம உணர்றோம். ஒரு கிரேட் கமிஷன் சர்ச் ஆகணும்னா ஐயோ ஆவியானவர் இல்லைன்னா என்னால் உண்ண முடியாதே, நீங்க உணர்றீங்களா, அதைத்தானே உணர்த்த பார்க்கிறோம், யோசிச்சு பாருங்க, அது இல்லைன்னா நம்ம என்னங்க செய்ய முடியும், எனக்கு எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுமா, ஒரு நிமிஷம் காண்டி எனக்கு பவர் கிடைச்சிச்சுன்னா ஒரே ஒரு நிமிஷம், இயேசு நீ எவ்வளோ பெரிய பாவி, இயேசு எவ்வளோ மகிமையானவர்னு காட்டக்கூடிய பவர் காண்டி ஒரு நிமிஷம் கிடைச்சிச்சுன்னா நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் எவ்வளோ சின்ன வயசுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஏற மாட்டேந்தே உலகம் அவங்கள மயக்குதே, அவங்களுக்கு புரிய மாட்டேந்தே அவங்க எவ்வளோ பெரிய பாவி, இயேசுடைய மகிமை எவ்வளோ மகத்துவமானதுன்னு எவ்வளோ சொன்னாலும் ஏற மாட்டேந்து, எத்தனையோ மக்களுக்கு சொல்கிறோம் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, ஒரு நிமிஷம் பவர் கிடைச்சிச்சுன்னா இயேசு பித்தர்களாக மாற்றிடலாம் அவங்கள, அவங்க இயேசுடைய மகிமையை காண்டி ஒரு நிமிஷம் பார்த்தாங்கன்னா எல்லாத்தையும் குப்பைன்னு தூக்கி போட்டுற வர அளவுக்கு அவங்கள மாற்றிடலாம். ஆனால் என்னால் செய்ய முடியாதே, நம்மளால் எவ்வளோ காலாகாலத்துக்கு சொன்னாலும் அந்த அறிவு அவங்களுக்கு வர முடியாதே, பரிசுத்தாவியானவர் செய்ய முடியும், அவர் மட்டும் தான் செய்ய முடியும், அவர் செய்யணும், அவர் செய்யணுன்ற வாஞ்ச அவசியத்தை நம்ம உணர்ந்து ஆவியானவரே எங்களுக்கு ஆவியானவர் தேவை, நாம் பேசும்போது வெறும் நான் பேசுறது உளரலாக தான் இருக்கும், ஆவியானே அவர் காண்டி அதை பயன்படுத்தினார்னா அவங்க கண்ணை திறக்க முடியுமே அப்படின்னு வாஞ்சியோடு ஊக்கத்தோடு விடாமுயற்சியோடு கேட்கும்போது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியை கொடுப்பது என்ன சொல்கிறாரு, அதிக நிச்சயம். ஊக்கத்தோடு கேட்கும்போது அவர் கொடுக்காமல் இருப்பது எப்படி, நிச்சயமாக கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார் பாருங்களேன், ஏன்னா பரிசுத்தாவி இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு பாருங்களேன் இன்னைக்கு பிரசங்கம் எடுக்கணும், ஒரு வாரமாக இதை உணர்ந்து நான் பார்த்துக்கிட்டு வரேன், ஐயோ இந்த மக்களுக்கு முன்னாடி ஏதாவது போய் அப்பத்தை வைக்கணுமே, என்கிட்ட ஒரு அப்பமும் இல்லையே, நான் போய் என்னத்தை சொல்ல முடியும், இவங்களுக்கு என்னத்தை பேசி பெருசாக பண்ணிட முடியும், ஆண்டவரே இவங்ககிட்ட வைக்கிறதுக்கு எந்த அப்பமும் இல்லைன்னு சொல்லி ஊக்கத்தோடு பரிசுத்தாவேன்னு நீங்கள் கொடுக்கலன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒன்றுமே பிரயோஜனமாக இருக்க முடியாதுன்னு அவர்கிட்ட மன்றாடுற மாதிரி நம்மளும் நமது உறவினர்கள் நம்ம பிள்ளைகள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஆண்டவரே ஜீவ அப்போ நீங்கள் கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஒன்றும் எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு இல்லை, வீட்டில் ஆவியானவர் கொடுக்கலன்னா ஒன்றுமே இல்லை எங்ககிட்ட, அவர் கொடுத்தா தான் உண்டுன்ற ஒன்று வெறுமையை உணர்ந்து நம்முடைய தரித்திரத்தை உணர்ந்து ஊக்கத்தோடு அவர் ஏதாவது கொடுத்தா தான் உண்டுன்னு மன்றாடும் போது அவர் கொடுக்காம மனுஷனே ஐயோ போட்டோன்னு திறந்து கதவை திறந்து எடுத்துகிட்டு போன்னு கொடுக்கும்போது பரிசுத்தாவியானவர் கொடுக்காம இருப்பாரா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், கொடுக்காம இருப்பாரா, அதிக நிச்சயம் இல்லையா அப்படின்றார். ஆகவே ஒரு அற்புதமான ப்ராமிஸ் பாருங்களேன், எவ்வளோ அதிசயமாக ஒரு ஊக்க நம்மளை உற்சாகப்படுத்துகிற ஒரு ப்ராமிஸாக இருக்கிறது. ஏன் இந்த பாவிகளுக்கு இன்ட்ரெஸ்டா கேட்க மாட்டேன்றாங்க, பாவத்தை பத்தி உணர்வில்லை, இயேசுடைய மகிமையே தெரியல, அந்த கண்களை திறக்கும்படி பரிசுத்தாவியை கொடுங்கன்னு கேட்கும்போது கொடுக்காம இருப்பாரா? நம்ம ஏன் போய் பரிசுத்தாவியை கேட்கணும்? சில பேர் பரிசுத்தாவியை கேட்கற இந்த பெந்தகோஸ்து கூட்டத்தில் இருக்கிற மாதிரி அப்படி ஆகணும், அப்படியே ஆகணும். அதுக்கு தான் பரிசுத்தாவி தேவை உங்களுக்கு. அப்படி ஆகணும்னா இந்த கிட்டார் ராக் மியூசிக் இருக்கும், அங்கே போனாலும் அப்படி ஆகுமே, அதுக்கே பரிசுத்தாவி தேவை. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பேன், அங்கே போய் அதை விட நல்லா ஆகும் அவனுக்கு, இப்படி 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 ஆகிறதுக்காக அவனுக்கு பரிசுத்தா. அதுக்கெல்லாம் நம்ம கேட்கக்கூடாதுங்க, அதெல்லாம் அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி. நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, குழு குழுன்னு இருக்கிறதுக்கு ரொம்ப சோர்ந்து இருக்குது, ரொம்ப உற்சாகமே இல்லை. அதுக்கு பரிசுத்தாவி எனக்கு அதுக்கு தேவையில்லை. பரிசுத்தாவி ஆனால் ஆண்டவரே உங்களுக்கு அப்போ வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே, எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இயேசுடைய மகிமே தெரியல, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பரிசுத்தாவி கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் கொடுப்பது அதிகம் நிச்சயம். அவமாதி தேவையை உணர்ந்து வைக்கிறதுக்கு அப்போ இல்லையே, ஒன்றும் இல்லையே, கொடுக்கறதுக்கு என்கிட்ட வெறுமையா இருக்கிறேனே அப்படின்னு போய் கேட்கும்போது கொடுப்பது நிச்சயம் இல்லையா? பாருங்களேன், இயேசு தெளிவாக இந்த வசனத்தில் ஊக்கமான விடாமுயற்சியின் ஜபத்துக்கும் பரிசுத்தாவிக்கும் தெளிவான அவருடைய போதகத்தை நாம் பார்க்கிறோம். உங்களால் பார்க்க முடியுதா? இயேசுடைய அனுபவத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தலருடைய அனுபவத்தில் பார்க்கிறோம், இயேசுடைய தெளிவான போதகத்தில் பார்க்கிறோமே. ஊக்கமான ஜபம் இல்லான பரிசுத்தாவி கேட்கிற வேண்டி கேட்கிறவர்களுக்கு தான் அவர் கொடுப்பார், மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டார், கொடுக்க மாட்டார். அடுத்தது அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அப்போஸ்தலர் சொல்லி கொடுத்துருக்காங்களா? எபேசியர் 3:14 படிக்கலாம். எபேசியர் 3:14 பவுல் ரொம்ப தூரம் எபேசியருக்கு விட்டு தூரம் இருக்கிறாரு. 3:14
இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழமும் நீளமும்.
சரி, இதுல போதும் பாருங்க. 16 வசனத்துல பவுல் வந்து ஏற்கனவே விசுவாசிகள் தான், 1 அதிகாரத்தில் சொல்றார், பரிசுத்தாவியினால மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை கொடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் முத்திரை குத்தப்பட்டவர்கள், பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு 5 அதிகாரத்தில் ஏற்கனவே பரிசுத்தாவி பெற்றவர்களுக்கு பரிசுத்தாவினுடைய அதிகமான நிறைவு வரும்படிக்கு அவர் ஜெபிக்கிறார். நீங்கள் 16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும்படிக்கு. நாங்கள் விசுவாசி தான், ஹோலி ஸ்பிரிட் இருக்கு, அது பத்தாதப்பா, ஆவியின் வல்லமை அதிகமாக நீங்கள் நிறையணும், நீங்கள் நிறையணும். அதுக்காக நான் என்ன செய்கிறேன்? நான் ஜபம் பண்ணுறேன். ஏன் ஜபிக்கிறாரு? ஏன்னா ஜபிச்சா தான் அது நடக்கும்னு தெரியும். ஜபத்தின் மூலமாகத்தான் அது, நான் தூரமாக இருக்கிறேனே ஏன் ஜபிக்கிறேன்? ஏன்னா ஜபத்தின் மூலமாக தான் நடக்கும். அதுக்காகத்தான் எல்லாத்துக்கும் பிரதான பிதாவாகி அவரை நோக்கி நீங்கள் நிறையணும்னு ஜபிக்கணும். பாருங்களேன், ஜபத்துக்கும் பரிசுத்தாவின் நிறைவுக்கும் இன்னொரு வசனமும் எடுக்கலாம். பிலிப்பியரில் பவுல் ரொம்ப தூரம் இருக்கிறாரு, பிலிப்பியர் 600 மைல் ஜெயிலில் இருக்கிறாரு, போகவும் முடியாது. ஆனால் அவருடைய பாடு, அவருக்கு ரொம்ப அருமையான சபை, அவருடைய பாடுகள்லாம் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கம் பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சில பேர் பொறாமையில் என்னை காயப்படுத்துகிற மாதிரி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு எவ்வளோ தொந்தரவெல்லாம் ஆயிட்டுருக்கு. ஆனால் 19 வசனத்தில் பாருங்களேன், ஆனால் அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிகிறேன். இதெல்லாம் நடக்கிறது, நான் ஜெயிலில் இருக்கிறது, விரோதமாக பண்ணுறது எல்லாமே ரட்சிப்பில் முடியும்ப்பா. எப்படி பவுல் முடியும்? எதனால? உங்கள் வேண்டுதலினாலையும். முதல்ல வேண்டுதல், வேண்டுதல் ஆனா என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவின் உதவியினாலும், இங்கிலீஷ்ல சப்ளை ஆஃப் தி ஸ்பிரிட். உங்களுடைய வேண்டுதல்னால என்ன நடக்குது எனக்கு? நீங்க எந்த அளவுக்கு வேண்டிக் கொள்ளுகிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக ஆவியானவர் சப்ளை எனக்கு கிடைக்குது. அதனால எத்தனை கஷ்டங்கள் நான் சந்தித்தாலும் இதெல்லாம் என்னுடைய விடுதலைக்கு முடியும். எவ்வளவு தொடர்பு பார்க்கிறீங்களா? உங்களுடைய வேண்டுதல்னாலையும் அதிகமான பரிசுத்தாவின் நிறைவு எனக்கு கிடைக்கிறது. ஆகவே வேதம் தெளிவாக ஐ திங்க் இந்த வசனங்களை நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்தோம். ஆனால் இது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். உங்கள் சொந்த கண்ணால் உங்கள் சொந்த மனசாட்சியில் உணர்த்தப்படணும். பரிசுத்தாவினுடைய பிரசன்னமும் ஊக்கமான விடாமுயற்சியின் ஜபமும் பிரிக்க முடியாத தொடர்பு வேதம் தெளிவாக காட்டுகிறது. இயேசுடைய அனுபவத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தலருடைய அனுபவத்தில் பார்க்கிறோம், இயேசுடைய நேரடியான போதகம் அப்போஸ்தலருடைய போதகத்தில் பார்க்கிறோம். ஏன் சபை வரலாறுலையும் நான் விளக்க வேண்டியதில்லை, எங்கெங்கெல்லாம் சபைகள் ஊக்கத்தோடு விடாமுயற்சியின் ஜபத்தில் ஈடுபடுதோ அங்கெல்லாம் ஆவியின் நிறைவும் பிரசன்னமும் அதிகாரத்தை பார்க்கிறோம், மக்கள் ரட்சிக்கப்படுறதை பார்க்கிறோம், ஆவியானுடைய செயல்பாடை பார்க்கிறோம், எழுப்புதலை பார்க்கிறோம். எதிர்க்க முடியாது, வேதம் மாத்திரம் இல்லை வரலாறும் நமக்கு கொடுக்குது. ஆகவே பிரதான கட்டளை சபையாக மாறணும் போது மூன்றாவது படி என்ன? நாம் செய்கிற எல்லா சுவிசேஷ முயற்சிகளையும் ஆவியானுடைய பிரசன்னத்திற்காக ஊக்கமான விடாமுயற்சியின் ஜபம், அதான் மூணாவது படி. ஆவியானுடைய பிரசன்னத்திற்காக விடாமுயற்சியின் ஜபம், நாம் செய்கிற எல்லா முயற்சிகளும் எப்படி தான் அந்த இதை செய்வோம், ஜபத்தை செய்வோம், அவருடைய அவசியத்தை உணர்ந்தாதான். ரெண்டாவது, அந்த ஜபத்துக்கும் பரிசுத்தாவினுடைய பிரசன்னத்துக்கும் நெருங்கிய பிரிக்க முடியாத தொடர்பை உணர்ந்தாதான். அது வேதம் தெளிவாக காட்டுறத நான் உங்களுக்கு விளக்கி காமிச்சேன். இதுலேருந்து நம்ம என்னங்க படிச்சுக்க முடியும், என்னங்க இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்குது? முதலாவது, ஜபம் இல்லாத நம்முடைய எல்லா முயற்சிக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் செயல்களுக்கும் இது ஒரு பெரிய கடிந்து கொள்ளுது. பரிசுத்தாவி இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு ஒழுங்கான கிறிஸ்தவ ஹஸ்பண்டாவோ வைஃபாவோ பிள்ளையாக கூட வாழ முடியாது உங்களால். என்ன செஞ்சிட போறீங்க? பரிசுத்தாவி இருந்து அவரை கனவீனம் தான் படுத்துகிறோம். இத்தனை காரியங்களை செய்ய நமக்குள்ளே குடி வந்திருக்கிற அவரை ஒரு ஆளை மதிக்காமல் இருந்தோன்னா அதை விட அவர் அவமானப்படுத்துறது என்னவா இருக்க முடியும்? ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் இவ்வளோ நன்மை செய்யறதுக்கு நமக்குள்ளே வந்து நம்ம கூட கூட இல்லை, கூட இருந்தாவது அங்கே உட்காந்துட்டு போயிடலாம், நமக்குள்ளேயே வந்திருக்கிறாரு. ஆனால் அவரை பற்றி நம்ம கேரே இல்லை, அக்கறையே இல்லை, நம்ம பாட்டிக்கு இருந்துகிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்தவங்களை ஒருத்தர் மதிக்கலாம், மதிக்கிறதே இல்லைன்னு, அதை விட கேவலம் ஒருத்தருக்கு எவ்வளோ பெரியவர். அவரை மதிக்காமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளோ அது எவ்வளோ அவமானம் அவருக்கு. அப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது கடிந்து கொள்ளணும். நம்மளை நாம் தாழ்த்தி நம்ம சபையில் ஒரு எழுப்புதல் வரணும், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வரணும், ஒரு குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வரணும்னா ஊக்கமான விடாமுயற்சியின் ஜபம் பரிசுத்தாவின் பிரசன்னத்துக்காக ஏறெடுக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். உங்கள் குடும்பங்களில் தனிப்பட்ட விதத்தில் யோசிச்சு பாருங்க, உங்கள் குடும்பங்களில், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில், உங்கள் சமுதாயத்தில், உங்கள் வேலை செய்கிற இடங்களில் சுவிசேஷத்தினால பரிசுத்தாவி உங்களை பயன்படுத்தி ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மீதி இருக்கிற ஆயுசுலையாவது ஏதாவது சுவிசேஷத்துக்காக நான் செய்யணுன்ற பாரமாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தனிப்பட்ட விதத்தில் பரிசுத்தாவின் பிரசன்னத்துக்காக ஊக்கத்தோடு விடாமுயற்சியை ஜபத்து செய்கிறத நேரத்தை ஒதுக்குங்க. அது இல்லைன்னா கிரேட் கமிஷன் சர்ச் ஆகுறதெல்லாம் வெறும் பேச்சு தான், பேச்சு பேசிட்டே நானே போயிட்டே இருப்பேன், நீங்களும் கேட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க, ஒன்றும் நடக்காது. அவர் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஊக்கமான ஜபம் இல்லைன்னா அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஊக்கமான ஜபம் இல்லாத இடத்துல அவருடைய செயல்கள் நான் பார்க்க முடியாதே. ஆகவே தனிப்பட்ட விதத்தில் நமக்கு நம் பிள்ளைகள்லாம் உலக வழியில் போய் அழிஞ்சுக்கிட்டு இருக்கே, ஒன்றா ஏதாவது இயேசுடைய ஆவியானவர் அவருக்கு உணர்த்திட மாட்டாரா? ஏதாவது கண்ணை திறந்துட மாட்டாரா? ரட்சிக்க வரும் ஒரு ஒரு நிமிஷம் ஆண்டவர் என் பிள்ளைய காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போகிறதுனால ஒன்றாக போகிறதில்லை. நீங்கள் கிறிஸ்து சுவிசேஷத்துக்கு பாத்திரமான ஒரு தாயாக, ஒரு புருஷனாக, ஒரு அப்பாவாக நீங்கள் வாழணும்னா ஊக்கமான ஜபம் நீங்கள் ஏறெடுக்கணும்னா அது ஆவியானவர் எங்கெங்கே கிடைப்பார்? உங்கள் பேச்சின் மூலமாக என்னங்க சாட்சி வரப்போகுது? ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோதான் பிஸி காரணங்களை சொல்லி டபாச்சிக்கிட்டு இருந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்து பசுத்தாவி ஏமாற்றிக்கிட்டு இருந்து சபையை ஏமாற்றிக்கிட்டு இருந்துக்கலாம், நீங்கள் உங்களை தான் ஏமாற்றிக்கிறீங்க, நம்மளை தான் நம்ம ஏமாற்றிக்கிறோம். எவ்வளோ அதிசயங்கள் செய்யக்கூடியவர், அதிசயங்கள் செய்கிறவர் நம்ம அருகில் இருக்கிறாரே, நம் மத்தியில் நமக்குள்ளுக்குள்ளே இருக்கிறாரே, எத்தனை அதிசயங்கள் செய்யக்கூடியவர். நம்மளை அவரை ஏமாத்துறோம், நம்மளை தான் ஏமாற்றிக்கிறோம். ஆகவே பரிசுத்த இது கிரேட் கமிஷன் சர்ச் ஆகணும்னா முதலாவது நம்ம குடும்பம் அகோரம நிலைமையில் இருக்கிறதுக்கு, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நிலைக்கிறதுக்கு புலம்புறதெல்லாம் விட்டுட்டு குறிப்பிட்ட நேரத்தை தொடர்ந்து பரிசுத்தாவிக்காக ஊக்கத்தோடு ஜபிக்கிற ஜபத்தை நம்ம ஏறெடுக்கணும். ஒவ்வொரு நாளும். அவர் இல்லைன்னா முடியாது. அவருடைய பிரசன்னத்தோடு தான் வாழ ஒரு ஊக்கமான ஜப வாழ்க்கையை நம்ம தனிப்பட்ட விதத்தில் எடுக்க பார்க்கணும். ரெண்டாவதாக, அறுப்போ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் வேண்டிக் கொள்ளுங்கள், வேலையாட்கள் ஆண்டவர் அனுப்பணும்னு ஜபம் பண்ணும்படிக்கு சபையாக வேண்டுதல் ஆவியை நம்ம மேலே ஊத்தணுன்றதுக்காக ஜபிக்கணும். பரிசுத்தாவிக்கு இன்னொரு பேர் வேண்டுதலின் ஆவி, ஜபத்தின் ஆவி. அவர் வரும்போது ரொம்ப ஜபிக்கிறதுக்கு நமக்கு ஆர்வம் வரும். இப்போலாம் இருக்கா, உட்காந்து போய் ஜபிக்கும் போதே என்ன ஜபிக்கணும்னு தெரியல, சீக்கிரம் எப்படா முடிப்போன்னு இருக்கு. ஏன்? நோ ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவி பிரசன்னமே இல்லை. வறண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, வறண்ட சபை, எங்கங்க எழுப்புதல் வரும்? நம்ம வெளியில் இருக்கிறவங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே கேட்க மாட்டாங்க நம்மளை, நம்மளாலே வாழ முடியாதே. வேண்டுதலின் ஆவி நம்மேல் ஊத்தப்படுவதற்காக சீரியஸாக ஜபிப்போம். நம்ம ஜபக்கூட்டம்னு ஒன்று வச்சுருக்கிறோம். வி ஆர் கிட்டிங் ஆர் செல்ஃப்லாம், நம்மளே நம்மளை ஏமாற்றிக்கிறோம். ஜூம் மீட்டிங்கில் வச்சிடறோம் ஜபக்கூட்டம்னு. நமக்கு எப்போ தெரியுமா எழுப்புதல் வரும்? நம்ம எல்லா கூட்டங்களை விட ஜபக்கூட்டம் ரொம்ப முக்கியமாக போகும்போது தான் எழுப்புதல் வரும். தாங்கவே முடியாது, ஐயோ இப்படிலாம் இருக்க முடியாது, சண்டே கூட நம்ம வைக்கலாம், சண்டே ஆராதனை வானா, சண்டே வந்து எல்லோரும் மனசை கொட்டி தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறதில்ல, மனசை கொட்டி ஒவ்வொரு பிரசங்கம் தேவையில்லை, அங்கே ஒன்றும் யாரும் ஒரு தியானம் கொடுக்க வேண்டியதில்லை, எல்லாரும் வந்து கூடி ஜெபிக்கணும் அது போதும். மனசை கொட்டி ஆறா வரும் விண்ணப்பங்கள், வாரத்தில் அஞ்சியா வரும் விண்ணப்பங்கள். அப்படி கூடி ஜெபிக்கிற ஜப வாழ்க்கை, ஜப கூட்டம் எப்போ நம்ம வைக்கிறோமோ அப்போதான் மக்கள் கூடி கூடி என்ன எக்கச்சக்கமாக இயேசுக்கிட்ட வர்றதை நம்மளால் பார்க்க முடியும், எழுப்புதல் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வேண்டுதலின் ஆவி ஊத்தப்பட்ட அவருடைய பிரசன்னம் நமக்கு மத்தியில் இருக்கிறத பார்க்க முடியும். பாருங்களேன், ஜபக்கூட்டம் தனிப்பட்ட விதத்துலேயும் சரி, சபையாகவும் சரி, சபை ஜபக்கூட்டம் முக்கியம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நம்ம ஆரம்பிப்போம், அது ரொம்ப அவசியமாக பார்க்க ஆரம்பிப்போம். அது இல்லாமல் ஒன்றும் நடக்க போகிறதில்லை, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. யோசிச்சு பாருங்களேன். அது மாத்திரம் இல்லை, பாஸ்டருக்காக ஜபிக்கிறது எவ்வளோ, பவுல் சொல்கிறாரு இல்லையா, உங்களுடைய விண்ணப்பத்தினாலையும் உங்களுடைய வேண்டுதலாலையும் ஆவியின் நிறைவு அதிகமாகுது. பிரசங்கம் ரொம்ப ஊக்கமாக இல்லைன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு அந்த பிரசங்கத்துக்காக ஜபம் பண்ணியிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப ஒன்றும் உற்சாகமாக இல்லை இன்றைக்கி பிரசங்கம், நீ எந்த அளவுக்கு ஜபம் பண்ணிட்டு வந்த அந்த பிரசங்கத்துக்காக யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய கடமை உங்களுக்கு புரியுதா? ஆவியினுடைய ஜபம் சபையாய் போல் சொல்கிறாரு, நீங்கள் ஏற எடுக்கிற ஜபத்தினால என்னுடைய பிரசங்க ஊழியம் பிரகாசமாக வல்லமையாக, ஏன் எங்கள் ஊக்கமாக அந்த மக்கள் ஜபிக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த பிரசங்கிக்கு. இப்போ ஸ்பர்ஜன் வந்து ரொம்ப அதிசயமாக பிரசங்கம் பண்ணதாக அவருக்கு பேர் இருக்குது. ஏன்னா அவருடைய ரகசியம் கேட்பாங்க, என்னதுக்கு எவ்வளோ வல்லமையாக நீங்கள் பயன்படுத்தப்பட்டீங்க, அத்தனை பேர் இயேசுக்கிட்ட எப்படிங்க வந்தாங்க, ஒரு ஜபிக்கிற சபை எனக்கு இருக்குது, அதான் ரகசியம். அவர் ஒன்று நம்மள மாதிரி தான் அவரும், ஆனால் ஜபிக்கிற சபை அவருக்கு இருந்துச்சு. அதன் மூலமாக தான் அவருடைய பிரசங்கத்தில் இதெல்லாம் அதிசயம் தசிலதெல்லாம் ரொம்ப ஒப்புச்சப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் இதை போய் அவ்வளோ பயன்படுத்தினாரா? ஏன்? அவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த ஜபத்தின் வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை பயன்படுத்துச்சு. உங்களுடைய கடமையை உணர்றீங்களா? மக்கள் இயேசுக்கிட்ட வரணும்னா போதகர்களுக்காக, பிரசங்கத்துக்காக எவ்வளோ பரிசுத்தாவிக்காக ஜபிக்கணும். அது ஜபிக்கிற கடமை உங்களுக்கு இருக்கே. தனிப்பட்ட ஸ்ட்ரகிள், எனக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள் பாருங்களேன், நேரம் இல்லை. வாரத்துலலாம் நேரம் கொஞ்சம் வீணாக போனாலும் புலம்பிட்டே இப்போ ஐயோ நேரம் போகுதே, நேரம் இல்லை. அதுவும் சாட்டர்டே சண்டேன்னு வந்தால் ஒரு 5 நிமிஷம் நேரம் பொண்ணாக பார்த்துக்கிறது, கவனித்து பார்த்துக்குவேன், அங்கே போயிடுச்சேன் அங்கே போயிடுச்சேன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் இன்னும் நல்லா ஜெபிக்கலாமே. ஏன்னா எவ்வளோ படிக்கணும், அரேஞ்ச் பண்ணணும், தயார் பண்ணணும், அதை ரெடி பண்ணணும், அதெல்லாம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கும் நேரம் இல்லையேன்னு வேதனையாக இருக்குது. அந்த குறையை நிறைவேற்ற வேண்டியது நீங்கள் தானே. ஒரு 5 நிமிஷம் கூட ஜபம் பண்ணுறதுல, ஆனால் பிரசங்கம் நமக்கு ஒண்டி நல்லா இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், ஜபிக்கிற சபையாக நீங்கள் இருப்பீங்களா? ஏன்னா எங்கே ஜபிக்கிற சபை இருக்கோ அங்கே ஊக்கமான வல்லமையான பிரசங்கம். உங்கள் என் பிரசங்கத்தினால மட்டும் மக்கள் வந்துட மாட்டாங்க, உங்களுடைய ஜபம், அந்த ஜபத்தான வல்லமை, அதுக்கு பின்னாடி நிற்கிற வல்லமை. ஒப்புச்சப்பாக இல்லாமல் இருந்தாலும் சில நேரங்களில் பிரசங்கம், சில பேர் பார்ப்பாங்க ஒப்புச்சப்பே இருக்காது பாஸ்டருடைய பிரசங்கம், ஆனால் எத்தனையோ பேர் அதனால ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்? அந்த மக்கள் செய்கிற ஜபம். உங்களுடைய கடமையை உணருங்க. ஊக்கமான விடாமுயற்சியின் ஜபமும் பிரிக்க முடியாத பரிசுத்தாமியோட தொடர். அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வேர் ஆயத்தம், இதெல்லாம் மூணு வேற பார்த்துருக்கோம். இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் மூலமாக உலகத்தை பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவுடைய கிருபைய மக்கள் நம்மள பார்த்து சுவிசேஷத்துக்கு பாத்திரமான வாழ்க்கையில் அதில் பார்க்கணும். மூணாவதாக ஊக்கமான விடாமுயற்சியின் ஜபம் பரிசுத்தாவுடைய பிரசன்னத்துக்காக நம்முடைய எல்லா சுவிசேஷ முயற்சியிலையும் சபை கூடுதல்லையும் ஊக்கமான ஜபம் இருக்கணும். இந்த மூணு வேரோ இருந்துச்சுன்னா, ஒரு வேர் நல்லா இருந்தா தாங்க மரம் செழிப்பா இருக்க முடியும், கனி வர முடியும். வேர் இல்லாம நம்ம மரத்தை என்னங்க பண்ணிக்கிட்டு, இந்த மூணு இல்லாததுனால தாங்க நம்ம சபை இப்படி இருக்கு. இந்த மூணு காண்டி நமக்கு இருந்துச்சுன்னா வரோம், நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம் சுவிசேஷத்துல என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், என்ன செய்யணும், அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த வேர் ஸ்ட்ராங்கா இல்லைனா, இந்த வேர் எவ்வளோ செழிப்பா நம்ம பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய சுவிசேஷம் பண்ணி பரவும். ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம்.